إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகள் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகள் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள் எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கிட்டு செல்லும் என்று சொன்னவனாக சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லவன் ரஹ்மான் எங்களோடு இறக்கப்பட்டதன் காரணமாக அவனுடைய அருள் பார்வையை எங்கள் மீது பார்த்ததன் காரணமாக எங்களை எல்லாம் இந்த இடத்தில் ஒன்று கூட்டி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவன் படித்து தருவதோடு இன்றைக்கு நாங்கள் கூடியிருப்பது எதற்காக தெரியுமா? எங்களுக்காக இறக்கப்பட்டு எங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து எங்களுக்காக இந்த உலக இன்பங்களை எல்லாம் தூக்கி எறிந்து மனித சமூகம் சுவன நுழைய வேண்டும் என்பதற்காக படாத பாடுபட்டு இந்த பாலைவன சுடுமணலிலே மிகவும் கொடூரமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து மனிதர்களை எப்படியாவது சுவனத்து கலைத்து செல்ல வேண்டும் என்று பாடுபட்டார் அல்லவா ஒரு மனிதர், மாமனிதர் என்று சொல்கிறோமே, அந்த மனிதரை பற்றி படிக்க வந்திருக்கிறோம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற மிக உச்சகட்ட பாக்கியம் என்று சொல்ல வேண்டும், யாரை பற்றி படிப்பது? அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கு ஒரு மனிதனை பிடித்து விட்டது என்று சொன்னால், ஒரு மனிதனை நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொன்னால், அந்த மனிதனுடைய வாழ்க்கை வரலாறை எங்கெங்கோவெல்லாம் தேட ஆரம்பித்து விடுகிறோம். ஆனால் கவலை என்ன தெரியுமா சகோதரர்களே, ஆச்சரியம் என்ன தெரியுமா, எங்களை நரக விளிம்பிலிருந்து தூக்கி எடுத்து சுவனத்துக்கு அழைத்து செல்வதற்காக வேண்டி பாடுபட்ட ஒரு மாமனிதரை பற்றி நாங்கள் அறியாதவர்களாகத்தான் இருக்கின்றோம். ஒவ்வொருவரும் உள்ளத்தில் கை வைத்து கேட்டு பாருங்கள், இன்றைய தினம் நாங்கள் எத்தனை புதிய விடயங்களை படித்தோம், யாரை பற்றி சகோதரர்களே, யாரை பற்றி கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். எனவே எங்களுக்காக பாடுபட்ட ஒரு மனிதரை பற்றி நாங்கள் படிக்க வந்திருக்கிறோம். அந்த மனிதர் தான் முஹம்மது என்று சொல்லப்படுகின்ற கடைசி இறை தூதர். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த நபி அவர்கள் இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட வாழ்க்கையை நடாத்தினார்கள் என்பது விசாலமான ஒரு பகுதி. அவர்களுடைய வாழ்க்கையிலே மிக சுருக்கமான ஒரு பகுதியைத்தான், அதிலும் மிக சுருக்கமான ஒரு பகுதியைத்தான் உங்களுக்கு என்னால் சொல்ல முடிகிறது. என்ன தெரியுமா, நபியாக வந்த அந்த முஹம்மது நபி அவர்களை பற்றி அல்லாஹ் ஒரு அடிப்படை செய்தியை சொல்லி காட்டுகிறான். எதற்காக நபி அவர்கள் அனுப்பப்பட்டார்கள்? வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், நபியே அகிலத்தவர்களுக்கெல்லாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் அருளாக உங்களை நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம், ரஹ்மத்தாக உங்களை நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம். அன்பா இஸ்லாமிய சகோதரர்களே, நபி அவர்கள் ஒரு அருள் என்பதற்கு நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு ரஹ்மத் என்பதற்கு ஒரு மணித்தியாலம் நாங்கள் பேச வேண்டிய அவசியம் கிடையாது, இரண்டு மணித்தியாலம் நாங்கள் பேச வேண்டிய அவசியம் கிடையாது, ஒரு நிமிடம் போதும் சகோதரர்களே. என்ன தெரியுமா, அந்த நபி அவர்களை பின்பற்றி நடந்தால்தான் மறுமையிலே எங்களை சுவனத்தில் அடைந்து கொள்ள முடியும். இது மாத்திரம் போதும் சகோதரர்களை, அருள் என்பதற்கு. எனவே அந்த நபி அவர்கள் அகிலத்தவர்கள் அனைவருக்கும் அருளாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி காட்டுகின்றான். ஒரு கருணை மிக்க மனிதர் இஸ்லாமிய சகோதரர்களே, நபியாக மாத்திரமல்ல ஒரு இரக்கமுள்ள மனிதராக, யாரை பார்த்தாலும் கருணை கண் கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு மனிதராகத்தான் அந்த நபி அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அதை பற்றி ஒரு சில தகவல்களை நான் எடுத்து சொல்லப் போகிறேன். இதை ஏன் நாங்கள் எடுக்க வேண்டும் என்பதை நான் கடைசியிலே சொல்லி காட்டுகின்றேன். அந்த நபி அவர்கள் எப்படி இரக்கம் உள்ளவர்களாக இருந்தார்? அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அகிலத்தவர்கள் அனைவரும் என்று சொல்லுகின்ற பொழுது, உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, அதிலே முஸ்லீம்கள் மூமீன்களும் அடங்குவார்கள், இறை நிராகரிப்பாளர்கள் காஃபிர்களும் அடங்குவார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமீன்களுக்கு மட்டும்தான் இரக்கம் காட்டுவாரா அல்லது காஃபிர்களுக்கும் இரக்கம் காட்டுவாரா என்று சொன்னார். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நபி அவர்களுடைய இரக்கம் இறை விசுவாசிகளின் மீது உலகத்திலும் இருக்கும் மறுமையிலும் இருக்கும். காபிர்களுக்கு நபிகளாருடைய இரக்கம் இருக்கிறது அல்லவா, உலகத்திலே நிலைத்திருக்கக்கூடியது. மறுமையில் நபிகளாரால் காபிர்களுக்கு எந்த ஒரு பயனையும் செய்ய முடியாது. எனவே காபிர்களுக்கு நபிகளாருடைய இரக்கம் என்பது, ரஹ்மத் என்பது உலகத்தோடு நின்றுவிடக்கூடியது. பாருங்கள், இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்ற பொழுது, நபி அவர்கள் அருள் என்றால் யாருக்கு? அவர்கள் அழகாக சொன்னார்கள், மூமின்களை பொறுத்தவரையில், இறை விசுவாசிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு உலகத்திலும் மறுமையிலும் அருளாக இருக்கிறார்கள். காபிர்களுக்கு எப்படி அருளாக போகிறார்கள்? அல்லாஹ் அல்குர்ஆனில் ஒரு விடயத்தை சொல்லி காட்டுகிறான். என்ன தெரியுமா, இறை மறுப்பாளர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் காபிர்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேத வசனங்களை ஓதி காட்டுகின்ற பொழுது, ஈமானிய துளிகளை எடுத்து தெளிக்கின்ற பொழுது, அந்த மறுப்பாளர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா, காலு கதி சமயனா, நபிகளார் குர்ஆன் வசனத்தை ஓதுவார்களாம். அப்பொழுது காபிர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா, இது நாங்கள் கேட்டதுதானே, நாங்களும் நினைத்தால் லவ் நஷாவுலகுல்னா, நாங்களும் நினைத்தால் இது போன்று சொல்வோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் நபிகளாரை பார்த்து என்ன சொல்வார்கள் தெரியுமா, அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்வார்களாம். வஇது காலுல்லாஹும்ம இன் கான மாதா ஹுவல் ஹக்க மின் இந்திக் ஃபாம்திர் அலைனா ஹிஜாரத்தன் மின் அஸ்ஸமா, அல்லாஹ்வை பார்த்து சொல்வார்களாம். நபி அவர்கள் பிரச்சாரம் செய்கின்ற பொழுதோ, அல்லாஹ்வை பற்றி எடுத்து சொல்லுகின்ற பொழுதோ, இறை மனுப்பார்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா, யா அல்லாஹ், இந்த முஹம்மது சொல்வது உண்மையாக இருந்தால் எங்களுக்கு வானத்தில் இருந்து கல்மலையை பொழிந்து எங்களை சாகடித்து விடு, அழித்து விடு என்று பிரார்த்தனை செய்வார்கள். நபிகளாருடைய பொறுமதி என்ன தெரியுமா, நபிகளாருடைய அருள் என்ன தெரியுமா, அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நபியே, நீங்கள் அவர்களோடு இருக்கின்ற பொழுது அவர்கள் அழிக்கப்பட மாட்டார்கள், அவர்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள். இஸ்லாமிய சகோதரர்களே, அதன் காரணமாகத்தான் அந்த காபிர்கள் நபிகளாரை கடுமையாக கொடுமைப்படுத்தினார்கள், நபிகளாரை நிம்மதியாக வாழ வைக்கவில்லை. ஏன், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு கட்டத்திலும் தன்னுடைய சமூகத்தை அழித்து விடுவது அல்லாஹ்விடத்திலே கேட்கவில்லை. இது மிகப்பெரிய ஒரு அருள் சகோதரர்களே. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுடைய சமூகம் அழிக்கப்படுகிறது, எந்த தண்ணீரினால் அவர்கள் அழிக்கப்பட்டார்களோ அந்த தண்ணீரின் மீதுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். கண் முன்னால் தன்னுடைய சமூகம் அழிக்கப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம், எந்த கடலை கடந்தவர்கள் தப்பினார்களோ அந்த நீருக்குள் மூழ்கடிக்கப்பட்டு ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய பட்டாளமும் அழிக்கப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி ஒவ்வொரு நபிமாரையும் நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த சமூகம் அந்த நபிமார்கள் இருக்கின்ற பொழுதே அழிக்கப்பட்டது. ஆனால் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் என்ன தெரியுமா, அவர்கள் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கின்ற பொழுதோ அந்த சமூகம் அழிக்கப்பட மாட்டாது. அல்லாஹ் அந்த சர்டிபிகேட்டை கொடுத்து விட்டார். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நபிகளான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய அருள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, சொகுசான வாழ்க்கை வாழுகிற ஒரு மனிதன் காபிருக்கு எதிராக, இறை நிராகரிப்பாளர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்யாமல் இருக்கலாம். நபிகளார் ஸல்லல்லாஹு எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, ஆயிஷா அம்மையார் அவர்கள் நபிகளாரிடத்திலே வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல் அதாலைக யௌமுன் அஷத்த மின் யௌமில் ஹஜ், உஹதுடைய நாளை விட கடுமையான ஒரு நாளை நீங்கள் வாழ்க்கையிலே சந்தித்திருக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். உஹதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சகோதரர்களே. அந்த பாலைவன பகுதியிலேதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹத் யுத்த களத்திலே சந்திக்கிறார்கள் விரோதிகளை. நபிகளாருடைய பல் உடைக்கப்படுகிறது. நபிகளாருடைய முகத்திலிருந்து இரத்தம் வடிகின்ற அளவுக்கு காயப்படுத்தப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு நபிகளார் இயலாமல் போனார்கள் தெரியுமா? விரோதிகள் பறத்து விட்டார்களோ முகம்மது மரணித்து போய்விட்டார் என்று சொன்னார். இவ்வளவு பயங்கரமான ஒரு சூழ்நிலையை நபிகளார் ஸல்லல்லாஹு முகது களத்திலே சந்திக்கிறார்கள். ஆயிஷா அம்மையார் அவர்கள் நபிகளார் உகது களத்திலே பட்ட கஷ்டத்தை விளங்கித்தான் கேட்கிறார்கள். உகதை விட கஷ்டமான ஒரு நாளை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், தாயே, நான் உன்னுடைய சமூக மக்களினால், இந்த மக்கா வாசிகளினால் கடுமையாக கொடுமைப்படுத்தப்பட்டேன். அதுகெல்லாம் மிக பயங்கரமானது என தெரியுமா? நான் தாயிபுக்கு போன பயணம்தான். நான் தாயிபுக்கு போகின்றேன். அங்கிருக்கின்ற தலைவர்களை சந்திக்கின்றேன். அவர்கள் என்னுடைய கூட்டுக்கு அவர்கள் பதிலளிக்கவில்லை. நான் எந்த ஆசையோடு தாயிபுக்கு சென்றேனோ அவர்கள் என்னுடைய ஆசைக்கு பதிலளிக்கவில்லை. ஆனால் என்ன செய்தார்கள் தெரியுமா? என்னை கடுமையாக அடித்தார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடம்பிலிருந்து இரத்தம் வடிகின்ற அளவுக்கு கடுமையாக கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். கொடுமைப்படுத்தப்பட்ட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிப்பிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது அவர்கள் ஒரு மரக்கடியில் அப்படியே சாய்ந்து விழுந்து விடுகிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்கள், வஅன மஹ்மூமுன் அலா வஜ்ஹி, என்னுடைய முகத்திலே கவலை தேய்ந்தவனாக ஒரு இடத்திலே நான் அப்படியே சாய்ந்து விடுகிறேன். எனக்கு தூக்கம் போய் விடுகிறது, எனக்கு மயக்கம் ஏற்பட்டு விடுகிறது, எனக்கு மயக்கம் தெளிந்து நான் கண் விழித்து பார்க்கிறேன். எனக்கு அல்லாஹ் மேகத்தை கொண்டு அப்படியே நிழல் கொடுத்துக் கொண்டிருக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என் முன்னால் தோன்றுகிறார்கள், முஹம்மதே, இதோ அல்லாஹ் மலைகளுக்கு பொறுப்பான மலக்கை அனுப்பி வைத்திருக்கிறான், உங்களுக்கு விரும்பியதை கேளுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த மலக்கு தலாம் சொல்லிவிட்டு நபிகளாரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள். சகோதரர்களை என்ன தெரியுமா? இந்த தாயிப்பில் இருக்கின்ற மலைகளை அப்படியே எடுத்து இந்த சமூகத்தை அப்படியே அழித்து விடட்டுமா என்று கேட்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எப்படிப்பட்ட கொடூரமான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? بل ارجو ان يخرج الله من اصلابهم من يعبد الله وحده لا يشرك به شيئا. அவர்களை அழித்து விடாதீர்கள், அவர்களை அழித்து விடாதீர்கள். எனக்குரிய ஆசை என்ன தெரியுமா? இந்த சமூகத்திலிருந்து அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குகின்ற ஒரு சமூகம் உருவாக வேண்டும். இவர்களில் இருந்து பிறகு உருவாகலாம், அவர்களை அழித்து விடாதீர்கள் என நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். ஒருவன் எங்களை ஏற்றி விட்டால் எவ்வளவு நாங்கள் ஒருவனை கோரிக்கின்றோம்? ஒருவன் எங்களுக்கு அநியாயம் செய்துவிட்டால் எத்தனை வார்த்தைகளை பாதித்து நாங்கள் சாபமிடுகிறோம்? ஒருவனுக்கு எதிராக என்னவோவெல்லாம் செய்ய ஆசைப்படுகிறோம். இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களை போன்ற ஒரு மனிதர் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் கருணை மிக்க ஒரு மாமனிதராக இருந்தார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, தன்னை அடித்த கூட்டத்தை, தன்னை எதிர்த்த கூட்டத்தை அழிக்க வேண்டாம், அவர்களிலிருந்து நல்ல மக்கள் உருவாகுவார்கள் என்று சொன்னார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இதைவிட நபிகளாருடைய கருணைக்கு உதாரணமும் சொல்ல வேண்டுமா சகோதரர்களே? இதைவிட உதாரணமும் சொல்ல வேண்டுமா? அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று நபிகளார் ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கையை நீங்கள் புரட்டி பாருங்கள் சகோதரர்களே. நபிகளாருடைய வாழ்க்கை வரலாற்று தொகுப்புகள் தமிழ் மொழியில இருக்கின்றன, வாங்கி படித்து பாருங்கள். மக்கா வெற்றி சகோதரர்களே, மக்காவை நபிகளார் ஸல்லல்லாஹு வெற்றி கொள்கிறார்கள். நபிகளார் வெற்றி கொண்ட பொழுது இஸ்லாத்தின் விரோதிகள் எல்லாம் நபிகளுக்கும் நபிகளாருக்கும் முன்னால் காட்சி அளிக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு என்ன தண்டனை தருவார்களோ, எங்களுக்கு என்ன செய்வார்களோ என்று யோசிக்கின்ற பொழுது நபிகளார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? யாரெல்லாம் அபூ சுஃபியான் அவர்களுடைய வீட்டுக்குள் நுழைகிறார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு, யாரெல்லாம் தன்னுடைய வீட்டுக்குள் நுழைந்து தன்னுடைய வாசலை அழைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கும் பாதுகாப்பு, யாரெல்லாம் தன்னுடைய ஆயுதங்களை கீழறிக்கிறார்களோ அவர்களுக்கும் பாதுகாப்பு என்று சொன்னார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, யார் இவர்கள்? தன்னுடைய சொந்த மண்ணை விட்டு விரட்டி அடித்தவர்கள், சொந்த மண்ணை விட்டு போகின்ற பொழுதும் கொலை செய்வதற்காக துடித்தவர்கள், மதீனாவுக்கு சென்ற பிறகும் 8 வருட காலம் நிம்மதியாக வாழவிடாத சமூகம், இப்பொழுது தன்னுடைய கைக்குள் அப்படியே சிக்கொண்டிருக்கிறார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே மனிதநேயம் பேசுகின்ற மனிதர்களை எல்லாம் பார்க்கிறோம்,
மனிதர்களை உரிமை கொடுப்பதற்காக உரிமை குரல் எழுப்பவர்களை எல்லாம் பார்க்கிறோம்.
சகோதரர்களே, விரோதிகள் கையிலே மாட்டிக்கொண்டால் எப்படிப்பட்ட கொடுமைகளை கொடுக்கிறார்கள். அந்த இரக்கமுள்ள மாமணிகள் அந்த சமூகத்தை பார்த்து சொன்ன பதில் என்ன தெரியுமா? உங்களுக்கு எந்த தவறுமே கிடையாது, உங்களை எல்லாம் நான் விடுதலை செய்து விட்டேன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனாலும் நபிகளாரையும் நபிகளாருடைய சமூகத்தையும் கடுமையாக கொடுமைப்படுத்திய சிலரை நபிகளார் அடையாளப்படுத்தியிருந்தார்கள். இவர்களை எங்கு கண்டாலும் கொலை செய்யுங்கள் என்று. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உபது களத்திலே நபிகளார் சந்தித்த மிக பயங்கரமான ஒரு கட்டம் என்ன தெரியுமா? தன்னுடைய பெரிய தந்தை ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கொலை செய்யப்பட்டது மாத்திரமல்லாமல் சின்ன பின்னப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். வரலாறு என்ன சொல்கிறது சகோதரர்களே? வரலாறு என்ன சொல்கிறது? அவர்களுடைய ஈரல் புலந்து வெளியே எடுக்கப்படுகிறது. அந்த அளவுக்கு சீரழிக்கப்படுகிறார்கள். கொண்டவர் யார் தெரியுமா? கொலை செய்வதற்கு தூண்டியவர் யார் தெரியுமா? ஹிந்தா என்ற பெண்மணி. நபிகளாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் தன்னுடைய முகத்தை அப்படியே மூடிக்கொண்டு நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நான் யார் என்று தெரியுமா? நான் யார் என்று தெரியுமா? அந்த பெண்மணி தெளிவாக சொல்கிறார், நான் தான் ஹம்சாவை கொண்ட ஹிந்தா. இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்கள் நேரடியாக கொலை செய்யவில்லை, ஆனால் கொலை செய்வதற்கு அவர்கள் தான் காரணியாக இருக்கிறார். நபிகளார் என்ன சொன்னார்கள் சகோதரர்களே? என் கண்ணால் வராதீர்கள், உங்களை பார்க்கின்ற பொழுது ஹம்சாவுடைய ஞாபகம் வருகிறது என்று சொன்னார். இன்பா இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனாலும் நபிகளார் என்ன பார்த்தார்கள் தெரியுமா? ஒரு முஸ்லீமாக மாறிவிட்டார், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு விட்டார். எவ்வளவு பெரிய கருணை என்று பாருங்கள் சகோதரர்களே. இன்றைக்கு ஒரு இஸ்லாமிய சகோதரன் தான் மனிதன் என்ற அடிப்படையில் தவறை செய்கின்ற பொழுது எந்த அளவுக்கு விட்டுக் கொடுக்கிறோம் சகோதரர்களே? அந்த மாமனிதரை பின்பற்றுகிற சமூகம் நாங்கள் ஒரு ஒரு கொஞ்சமாவது இறக்க மனப்பான்மை இருக்கிறதா? எங்களுக்கு கருணை மனம் எங்களுக்கு இருக்கிறதா சகோதரர்களே? ஆனால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரோதியாக இருந்தாலும் இஸ்லாத்துக்கு வருகிறார்களா? அவர்களை கடுமையாக நேசித்தார்கள். அன்பா இஸ்லாமிய சகோதரர்களே, இதுவெல்லாம் நான் சொல்கிற செய்தியெல்லாம் புகாரி முஸ்லிம்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்திகள் தான். வித்தியாசமாக வந்தால் நான் உங்களுக்கு ஆதாரத்தை சொல்லிக் கொள்வேன். சுமாமா, அன்பா இஸ்லாமிய சகோதரர்களே, சுமாமா என்ற ஒரு மனிதர் இஸ்லாத்துக்கு மிக பயங்கர விரோதியாக இருந்தார். ஒரு கூட்டத்தின் தலைவராக இருந்தார். கைதியாக சிக்குண்டு நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு அழைத்து வரப்படுகிறார். நபிகளார் நினைத்திருந்தால் அந்த மனிதரை வேண்டியது செய்திருக்கலாம். ஏன் தெரியுமா? கைதியாக சிக்குண்டவர்கள் அடிமைகள். ஆனால் நபிகளார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவரை ஒரு தூணிலே கட்டி போடுங்கள் என்று சொன்னார்கள். எதற்காக சகோதரர்களே? கொடுமைப்படுத்துவதற்காகவா? இல்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாமனிதராக இருக்கிறார், சமூகத்தில் பெரியவராக இருக்கிறார். மற்ற தோழர்களோடு எப்படி நடந்து கொள்கிறார் என்ற பண்பாடுகள் அஹ்லாக்கை பார்த்து அவருடைய மனம் மாற்றமடைய வேண்டும். ஒரு நாள் கேட்கிறார், அவர் என்ன சொன்னார் என்று பாருங்கள் சகோதரர்களே. நபிகளாரை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? அவர் சொல்லுகின்றார், நீ என்னை கொலை செய்தால் கொலை செய்யப்படுவதற்கு நான் தகுதியானவன் தான் என்று சொல்கிறார். நீங்கள் என்னை அருள் செய்து விட்டுவிட்டால் நான் நன்றி உள்ளவனாக நடந்து கொள்வேன் என்று சொல்கிறார். என்ன சொல்கிறார் சகோதரர்களே? கொலை செய்யப்படுவதற்கு தகுதியானவர் என்று அவரை ஏற்றுக்கொள்கிறார். நபிகளார் ஒரு நாள் தாமதப்படுத்துகிறார்கள், இரண்டாவது நாளும் அதே வார்த்தை, மூன்றாவது நாளும் அதே வார்த்தை. சகோதரர்களே, நான்காவது நாள் நபிகளார் சொல்கிறார்கள், அவரை அவிழ்த்து விடுங்கள் என்று சொல்கிறார். அவர் ஒரு இடத்துக்கு சென்று அவரை சுத்தப்படுத்திக் கொண்டு நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு வந்து நபிகளாரை ஏற்றி இஸ்லாத்தை தழுவுகின்றார். அப்போது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நபிகளாரை பார்த்து சொல்கிறார், இன்று வரைக்கும் இந்த உலகத்தில் எனக்கு வெறுப்பான ஒரு முகம் என்று சொன்னார். முகம்மதி, அது உங்களுடைய முகம்தான், ஆனால் இதற்கு பிறகு எனக்கு விருப்பமான ஒரு முகம் என்றார், அதுவும் உங்களுடைய முகம்தான். எப்படிப்பட்ட விரோதி என்று பாருங்கள், எப்படிப்பட்ட மனிதராக மாறினார் என்று பாருங்கள். இந்த உலகத்தில் இதுவரைக்கும் எனக்கு வெறுப்பான ஒரு மார்க்கம் என்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கம்தான், ஆனால் இன்றைக்கு எனக்கு உலகத்தில் விருப்பமான ஒரு மார்க்கம் என்று சொன்னார், அது இஸ்லாமிய மார்க்கம் என்று சொன்னார். அன்பா இஸ்லாமிய சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், இஸ்லாத்துக்கு எவ்வளவு பெரிய விரோதியாக இருந்திருப்பார், ஆனால் நபிகளாருடைய கருணை, நபிகளார் காட்டிய இரக்கம் அந்த மனிதன் இஸ்லாத்தின் மிகப்பெரிய விரோதிய உள்ளத்தை அப்படியே மாற்றி அவனை இஸ்லாத்துக்குள் கொண்டு வந்து சேர்த்தது என்ற செய்தியை நாங்கள் புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிதாபுகளில் பார்க்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை, இதைவிடவும் சொல்ல வேண்டுமா?
சொல்வதற்கு நேரம் இடம் கொடுக்காத சகோதரர்களே, நபிகளாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நேசர்களோடல்ல, தன்னுடைய உதவியாளர்களோடல்ல, விரோதிகளை வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக நபிகளார் எவ்வளவு கருணை மிக்கவர்களாக இருந்தார்கள் என்பதை அடுக்கிக் கொண்டு சென்றார். இந்த இடம் இடம் கொடுக்காது சகோதரர்களே, இந்த நேரம் இடம் கொடுக்காது. அப்படிப்பட்ட அற்புதமான தகவல்கள் எல்லாம் இருக்கின்றன. சுருக்கமாக சொன்னார் நபிகளாருடைய நிலை என்ன தெரியுமா? அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுகின்றான், இந்த வேதத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லை என்பதற்காக உங்களையே நீங்கள் மாய்த்துக் கொள்ளப் போகிறீர்களா, உங்களையே நீங்கள் கொலை செய்து கொள்ளப் போகிறீர்களா என்கின்ற அளவுக்கு அல்லாஹ் கேட்கிறான். என்ன சகோதரர்களே, நபிகளார் வேதத்தை ஓதுவார்கள், அந்த சமூகம் வேதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நபிகளாருக்கு அதை விட உள்ளத்துக்கு பாரமான ஒரு விடயம் கிடையாது. என் சகோதரர்களே, நபிகளார் அழகாக ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். நபிகளாருடைய இரக்கத்துக்கும் பாசத்துக்கும் மிக பெருமதியான ஒரு உதாரணம் சகோதரர்களே. என்ன சொன்னார்கள் தெரியுமா நபிகளார்? ஒரு விளக்கு இருக்கிறது, நெருப்பு பற்றி கொண்டிருக்கிறது, அந்த விளக்கை நோக்கி சிறு சிறு பூச்சிக்களும் வண்ணாத்து பூச்சிக்களும் அந்த நெருப்பை நோக்கி வந்து அந்த நெருப்பில் மோதுண்டு மோதுண்டு செத்து போய்விடுகிறது. ஒருவர் என்ன செய்கின்றார்? வருகின்ற பூச்சிக்களை எல்லாம் நெருப்பை விட்டு தட்டி தட்டி பாதுகாக்கின்றார். அது போன்ற ஒரு மனிதன் தான் நான் என்று சொன்னார்கள். நரகத்துக்கு மக்கள் போய்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய கரத்தை பிடித்து பாதுகாக்கும் ஒரு பாதுகாப்பாளன் என்று சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளாருடைய கருணை எங்கே தங்கியிருந்தது தெரியுமா? ஒரு மனிதன் உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போய்விடலாம், மறுமையில் நரகத்துக்கு போய்விடக் கூடாது. நபிகளாருக்கு இருந்த ஒரே ஒரு கவலை அதுதான் சகோதரர்களே. அதன் காரணமாக தன்னுடைய இரக்கத்தை முழுக்கவும் செலவழித்து ஒரு மனிதனை இஸ்லாத்துக்கு எடுப்பதில் நபிகளார் மிக கவனமாக இருந்தார்கள். அல்லாஹ்வும் அதை அற்புதமாக சொல்லி காட்டுகிறான். நபிகளாரை பார்த்து சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக நீங்கள் மென்மையான மனசு கொண்டவர்களாக, இரக்க உள்ளம் கொண்டவர்களாக நீங்கள் இல்லை என்று சொன்னால் உங்களை விட்டு மக்கள் விரண்டோடி இருப்பார்கள் என்று சொல்லி காட்டுகின்றான். அந்த நபிகளாருடைய இரக்கம் தான் அந்த சமூகத்தை வெற்றி கொண்டது. எப்படிப்பட்ட இரக்கம் தெரியுமா சகோதரர்களே? நபிகளாரு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸுக்கு முன்னால் ஒரு யூதன் வருகிறான். ஆயிஷா அம்மையார் பக்கத்தே இருக்கிறார்கள். அழைக்க சாம், உமக்கு சாபம் உண்டாகட்டும், உமக்கு நாசம் உண்டாகட்டும் என நபிகளாரை சபிக்கிறார். நபிகளார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? வாழை, நீ எனக்கு எதை கேட்டாயோ அது உனக்கு உண்டு. அந்த அர்த்தத்தில் நபிகளார் சொல்கிறார். ஆயிஷா அம்மையாருக்கு கோபம் வருகிறது. அவர்கள் வெளிப்படையாக சொல்கிற உனக்கு நாசம் உண்டாகட்டும் சாபம் உண்டாகட்டும் என்று சொல்கிறார்கள். நபிகளார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? தன்னை ஏசியவனை பார்த்துத்தான் ஆயிஷா அம்மையார் சொல்கிறார்கள். நபிகளார் சொல்கிற, ஆயிஷா மகளன், ஆயிஷா ரிக்கன், ஆயிஷா இரக்கமாக நடந்து கொள், மென்மையாக நடந்து கொள் என்று சொல்கிறார்கள். இஸ்லாமிய சகோதரர்களே பாருங்கள், எப்படிப்பட்ட வார்த்தை! யாரை பார்த்து சகோதரர்களே? தன்னை ஏசியவனை பார்த்து, தன்னை திட்டியவனை பார்த்து சிந்தனை செய்து பாருங்கள். ஒரு யூதன் வருகிறான், நபிகளாருடைய பொருளாதார நெருக்கடி, அவனிடத்திலிருந்து ஒரு ஒட்டகத்தை கடனாக வாங்க வேண்டிய நிலை, நபிகளாருக்கு நேரத்துக்கு திருப்பி கொடுக்க முடியவில்லை. இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறான் அந்த யூதன். ஹதீஸிலே வருகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? கடுமையான வார்த்தைகளை பாவித்து நபிகளாரை ஏற்றுகிறான். நபிகளார் லேசான மனிதரா சகோதரர்களே? இன்றைக்கு நபிகளாரை போல ஒரு ஆட்சியாளர் உலகத்திலே கிடையாது. நபிகளாரை போன்ற ஒரு ஆட்சியாளர் கிடையாது. ஏன் சகோதரர்களே? முஹம்மது என்ற பெயர் கேட்டால் ஒரு மாத தூரத்துக்கு படைகள் எல்லாம் நடுங்குகின்ற அளவுக்கு பயங்கரவாதி அல்ல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரக்கத்தினால் சமூகத்தை வென்றிருந்தார்கள், இரக்கத்தினால் சமூகத்தை வென்றிருந்தார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த ஆட்சி தலைவருக்கு மக்களுக்கு முன்னால் கடுமையான வார்த்தைகளை பாவி பேசுகிறார், சஹாபாக்களுக்கே கோபம் வருகிறது. அவ்வளவு கடுமையான வார்த்தை. நபிகளார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? விட்டு விடுங்கள் அப்பா, அவரை ஏச விடுங்கள், உரிமை உள்ள மனிதனுக்கு ஏற்றுவதற்கு உரிமை இருக்கிறது என நபிகளார் சொல்கிறார்கள். பாருங்கள் சகோதரர்களே, என்ன நிலை! தன்னை ஏசுகிறான், ஆனாலும் உரிமையோடு ஏசுகிறான். ஏச விடுங்களப்பா என நபிகளார் சொல்கிறான். சகோதரர்களே, இப்படிப்பட்ட இரக்கம் உள்ள ஒரு மாமனிதர் தான் இன்றைக்கு பயங்கரவாதியாகவும் கொலை வெறி பிடித்தவனாகவும் இரக்கமற்ற ஒரு மனிதனாகவும் வெளிப்படைக்கு காட்ட ஆசைப்படுகிறார்கள் சகோதரர்களே. இப்படிப்பட்ட இரக்கம் உள்ள மனிதர். யூதர்கள் நபிகளாருக்கு செய்த அநியாயம் என்ன? நசாராக்கள் நபிகளாருக்கு செய்த அநியாயம் என்ன?
ஒன்றாயிருந்தா சகோதரர்களே, ஒன்றாயிருந்தா. வரலாற்றை புரட்டி பார்த்தால் யூதர்களாலும் நசாராக்களாலும் நபிகளால் சந்தித்த எத்தனையோ பிரச்சனைகள். நபிகளால் யாரையுமே அவர்களாக கொள்ளவில்லை சகோதரர்களே, அவர்களாக கொள்ளவில்லை. எல்லோரையும் ஒன்றோ நாடு கடத்தினார்கள், அல்லது அவர்களே தீர்ப்பு கேட்டு வாங்கி கட்டிக் கொண்டார்கள். நபிகளால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கைபர் யுத்தம் முடிவடைகிறது, நபிகளாருடைய கரத்துக்கு கீழால் கைபர் வருகிறது. நபிகளாருக்கு என்ன செய்திருக்கலாம் சகோதரர்களே, நபிகளாருக்கு என்ன செய்திருக்கலாம், நினைத்ததையெல்லாம் செய்திருக்கலாம். நபிகளார் என்ன செய்தார்கள் தெரியுமா, அந்த தோட்டங்களை அவர்களுடைய கையிலே கொடுக்கிறார்கள். நீங்கள் உழையுங்கள் அப்பா, நீங்கள் உழையுங்கள், அரைவாக்கி எனக்கு பங்கு போட்டு தாருங்கள் என்று கேட்கிறார். யார் சகோதரர்களை, யார் இப்படிப்பட்ட மிக மிக அற்புதமான ஒரு மனிதர் தான், உதவி செய்யப்பட்ட ஒரு சமூகம் இன்றைக்கு நபிகளாரை விமர்சித்துக் கொண்டிருக்கிறது, நபிகளாரை ஏற்றிக் கொண்டிருக்கிறது. எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, விரோதிகளுக்கு நபிகளார் காட்டிய இரக்கம் இது, விரோதிகளோடு நபிகளார் நடந்து கொண்ட விதம் இது. எந்த அளவுக்கு இரக்கம் தெரியுமா அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் நிறைய எடுத்து காட்டிக் கொண்டு செல்லலாம். நீங்கள் நபிகளார் செய்த யுத்தங்கள் என்று நபிகளாருடைய யுத்தங்களை படியுங்கள், நபிகளாருடைய மனிதநேயத்தையும் நபிகளாருடைய இரக்கத்தையும் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் இந்த இடத்திலே விரோதிகளுக்கு நபிகளார் எப்படி இரக்கம் காட்டினார்கள் என்பதை எடுத்துச் சொல்வதற்கு நேரமிடம் கொடுக்காது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, முஸ்லீம்களை பாருங்கள், மூமீன்களை பாருங்கள், நபிகளாருடைய இரக்கம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் கேளுங்கள், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்புசிக்கும் அஸீஸுன் அலைஹிமா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவூஃபுர் ரஹீம். உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு இறைத்தூதர் அனுப்பப்பட்டிருக்கிறார், உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு இறைத்தூதர் வந்திருக்கிறார். எப்படிப்பட்டவர் தெரியுமா, நீங்கள் கஷ்டப்படுவதை அவர் பொறுத்துக்கொண்டே இருக்க மாட்டார். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளாருடைய சமூகத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கொடுமைப்படுத்தப்படுவார்கள். நபிகளால் ஒன்றுமே செய்ய முடியாது. நபிகளால் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, சபுரன்யா ஆலயாசிர் சென்னா. யாசுடைய குடும்பத்தவர்களே, பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு சுவனத்தை தருவான் என்று சொன்னார். நபிகளால் அதைத்தான் செய்ய முடிந்தது சகோதரர்களே. அந்த அளவுக்கு ஒரு சமூகம் கஷ்டப்படுகிறது என்றால் நபிகளால் அதை தாங்கிக் கொள்ளவே மாட்டார்களாம். ஹரீசுன் அலைக்கும், உங்களின் மீது கடுமையாக அக்கறை கொண்டவராக இருந்தார்கள். என்ன சகோதரர்களே, நீங்கள் தவறு செய்தாலும் நபிகளால் பொறுக்க மாட்டார்கள், நீங்கள் நரகம் சொல்வதை நபிகளால் பொறுக்க மாட்டார்கள், உங்களை விட உங்களின் மீது அக்கறை கொண்டவர்களாக இருந்தார்கள். இறை விசுவாசிகளோடு கடுமையாக உள்ளவராக மன்னிக்கின்ற மனப்பான்மை உள்ளவராக இருந்தார் என்று அல்லாஹ் 9வது அத்தியாயத்தின் 128வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, விரோதிகளோடு நடந்து கொண்ட விதத்தை பார்ப்போம், முஸ்லிம்களோடு நடந்து கொண்ட விதங்களை பாருங்கள் சகோதரர்களே. முதலாவது விஷயம் என்ன தெரியுமா, நபிகளாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் பணம் பொருந்தியவர்களாக இருந்தார்கள், வணக்கம் செய்வதற்கு கஷ்டப்படவே மாட்டார்கள். வணக்கம் செய்வது என்றால் அவர்களுக்கு ஆர்வம். ஆனாலும் நபிகளார் ஒரு சில வணக்கங்கள் செய்வதை விட்டு விட்டார்கள், நபிகளார் ஒரு சில வணக்கங்கள் செய்வதை குறைத்துக் கொண்டார்கள். எதற்காக தெரியுமா, சமூகம் கஷ்டப்பட்டு விடக் கூடாது, எனக்கு சக்தி இருக்கிறது என்பதற்காக நான் செய்வேன், என்னை பார்த்து மக்களும் செய்து அவர்களுக்கு கடமையாகிவிட்டால் கஷ்டப்படுவார்கள் அல்லவா. ஆயிஷா அம்மையார் சொன்னார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு அமலை செய்ய ஆசைப்படுவார்கள் ஆனாலும் செய்யாமல் விட்டு விடுவார்களாம். என்ன காரணம் தெரியுமா சகோதரர்களே, மக்களும் என்னை பற்றி செய்து அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டு விட்டால் கஷ்டப்படுவார்களே என்ற ஒரு சிந்தனைக்காக நபிகளால் சில வணக்கங்களை விட்டு விடுவார்களாம் சகோதரர்களே. எப்படிப்பட்ட இரக்கம் என்று பாருங்கள். அப்படிப்பட்ட நபிகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஃராஜ் பயணம் போகிறார்கள், ஏழு வானத்தையும் கடந்து படைத்தவன் ரஹ்மானோடு நேரடியாக பேசிவிட்டு 50 நேர தொழுகையை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். சமூகம் கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக எத்தனை விடுத்தம் படைத்தவன் ரஹ்மான் இடத்தில் போய் வந்தார்கள் சகோதரர்களே, எத்தனை விடுத்தம் போய் வந்தார்கள், 5 ரகாத்தால் குறைப்பதற்கு அவ்வளவு கவலையோடு அவ்வளவு குறைத்து தந்த 5 ரகாத் 5 நேர தொழுகையை அந்த நபிகளாருடைய கருணையை புரிந்து கொண்டு நிறைவேற்றுவது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். தொழுகையின் பொறுமையை பற்றி சொல்லியிருப்பார்கள் அன்பா இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுகையின் பொறுமையை பற்றி சொல்லியிருப்பார்கள். அந்த நபிகளார் 50 நேர தொழுகையை தந்திருந்தால் நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் சகோதரர்களே. நபிகளார் கஷ்டம் பாராமல் அதில் வானம் தாண்டி வகனம் தாண்டி ஏறி போய் நபிகளார் அல்லாஹ்விடத்தில் 5 நேர தொழுகையாக குறைந்தார்கள்.
அதையும் குறைக்க நபிகளார் ஆசைப்பட்டார்கள் சகோதரர்களே. ஆனாலும்
வெக்கமாக இருக்கிறது, இதை விட குறைப்பதற்கே நபிகளார் 5 ரக்காத்தோடு 5 நேர தொழுகையோடு வந்து சேர்ந்தார்கள் சகோதரர்களே. அந்த நபிகளாருடைய கருணையை புரிந்து கொண்டாவது 5 நேர தொழுகின்ற மக்களாக நாங்கள் இருக்கக்கூடாதா? எங்களுக்கு இது கஷ்டமாக இருக்கிறது.
ஒரு சில காரியங்களை செய்வதை விட்டு விடுவார்கள். சக்தி உள்ளவர்கள்
சஹாபாக்கள் பார்ப்பார்களா, அவர்கள் நபிகளார் வேண்டுமானால் விட்டு விடட்டும், நாங்கள் செய்வோம் என்று செய்வார்களாம். அப்பொழுது நபிகளார் என்ன சொல்வார்கள் தெரியுமா? மாபாலு
அக்வாமின்,
நான் ஒரு காரியத்தை செய்கிறேன், விட்டு விடுகிறேன், அதை விட்டுவிடாமல் அவர்கள் அதை செய்கிறார்கள், அவர்களுக்கு என்ன பிடித்திருக்கிறது என்று நபிகளார் கேட்பார்களாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ரத்து மக்காவுக்கு நபிகளார் பயணம் மேற்கொள்ளுகின்றார்கள். ரத்து மக்காவுக்கு மக்காவை வெற்றி கொள்வதற்கு நபிகளார் பயணம் செய்கிறார்கள். கதீத் என்ற ஒரு இடத்தை பார்த்திருப்பீர்கள், நபிகளார் நோன்பு பிடித்துக் கொண்டுதான் பயணம் செய்தார்கள். நபிகளார் பார்க்கிறார்கள், சஹாபாக்கள் எல்லாம் கஷ்டப்படுவது போன்று தென்படுகிறது. நபிகளார் ஒரு தண்ணீர் பாத்திரத்தை கொண்டு வந்து எல்லோருக்கும் விளங்க தண்ணீரை குடித்து நோன்பை முடித்து விடுகிறார்கள். சில நபித்தோழர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? நோன்பை விடாமல் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குன்னு சும்மா இருக்கிறேன்.
நபிகளாருக்கு தகவல் கேள்விப்படுகிறது. நபிகளார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உலாய்கள்
அவர்கள்தான் மாறு செய்தவர்கள், அவர்கள்தான் மாறு செய்தவர்கள் என்று சொன்னார்கள். யாரை பார்த்து சகோதரர்களே? யாரை பார்த்து? எங்களுக்கு சக்தி இருக்கிறது என்பதற்காக நோன்பை விட மாட்டோம் என்று சொன்னவர்களுக்கு. ஏன் தெரியுமா? நபிகளாரே இறக்கப்பட்டு நோன்பை விட அவகாசம் தருகிறார்கள், நாங்கள் என்ன செய்கிறோம்? இல்லை, நாங்கள் பிடிப்போம் என்று சொன்னார். இது நபிகளாருக்கு முரணான காரியம் இல்லையா சகோதரர்களே? நபிகளாருடைய சக்தி எப்படி தெரியுமா? நபிகளார் சொன்னார்கள், 2 நாளைக்கு நான் தொடர்ந்து நோன்பு பிடிப்பேன் என்று சொன்னார்கள். 2 நாளைக்கு நபிகளார் உண்ணாமல் பருகாமல் தொடர்ந்து நோன்பு பிடிக்க முடியுமானவர்கள் விசாரணை செய்வார்களாம். சஹாபாக்கள் செய்ய முற்பட்ட பொழுது நீங்கள் செய்யாதீர்கள். எனக்கு அல்லாஹ் உணவும் தருகிறான், பருகவும் தருகிறான். நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலை சுபக நேரத்தில் இருந்து மகரிப் சூரியன் மறைவதற்குள் நோன்பு குடித்து திறந்து விட வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் நபிகளார் சக்தி உள்ளவர்கள், மக்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக பயணத்தில் நோன்பை விட்டு காட்டினார்கள் சகோதரர்களே. பயணத்திலே நபில் தொழுகை, இப்படி ஒரு ரபி அல்லாஹ் சொல்லுகிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்திலே விட்டு சொல்லுவார்கள், பயணத்திலே என்ன செய்வார்கள்? துஹா தொழுகை சொல்வார்கள். ஆனால் முன்பின் சுன்னத் இருக்கிறது அல்லவா, அதை நபிகளால் சொல்ல மாட்டார்களாம். ஏன் சகோதரர்களே? ஏன்? பயணக்கலைப்பிலே இருக்கின்ற மனிதன் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக நபிகளால் இறக்கப்பட்டு முன்பின் சுன்னத்தையும் விடுவதை அனுமதித்திருக்கிறார்கள். சகோதரே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்திலே முன்பின் சுன்னத்து தொழவில்லை என்பதை நாங்கள் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். ரமலானுடைய காலம் இருக்கிறது சகோதரர்களே, இரவு வணக்கம் இருக்கிறது அல்லவா, தராவீஹ் தொழுகை என்று சொல்வோம் அல்லவா. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவு தொழுகையை 3 நாட்கள் என்ன செய்கிறார்கள்? ஜமாஅத்தாக தொழுவிக்கிறார்கள். பெரிய ஜனம், பெரிய ஜனம். 4வது நாள் நபிகளாருக்கு தெரிகிறது மக்கள் தொகை நிரம்பி இருக்கிறது, நபிகளார் ஜமாத்து நடத்துவதற்கு வரவில்லை. காலையிலே சுபகை தொழுது பிறகு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் எல்லோரும் பள்ளியில் கூடியிருப்பது எனக்கு தெரியும், நான் ஏன் வரவில்லை தெரியுமா? நீங்கள் என்னோடு சேர்ந்து செய்ய இது கடமையாக்கப்பட்டு விட்டால் நீங்கள் கஷ்டப்படுவீர்களே என்ற அந்த சிந்தனை தான் என்னை வருவதை விட்டும் தடுத்தது என்று சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளால் ஒரு இரக்கத்தை பாருங்கள். அந்த இரவு தொழுகை கடமையாக்கப்பட்டிருந்தால் நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். ஆனாலும் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக, ஜமாஅத்து கடமையாக்கி விடப்படக்கூடாது என்பதற்காக நபிகளால் எவ்வளவு கவனமாக இருந்திருக்கிறார்கள் பாருங்கள் சகோதரர்களே. எனவே நபிகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வதற்கு சக்தி இருந்தும் ஒரு சில வணக்கங்களை விட்டார்கள். எதற்காக தெரியுமா? மக்கள் கஷ்டப்படக்கூடாது, இரக்கத்தை காட்டினார்கள். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, சில நபித்தோழர்கள் வருகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு காலம் முழுக்க நோன்பு பிடிக்க முடியும், நான் பகல் முழுக்க நோன்பு பிடிக்க போகிறேன், ஒவ்வொரு நாளும் குர்ஆனை தமாம் செய்ய போகிறேன் என்று சொன்ன பொழுது நபிகளார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அடையப்பா, உன்னுடைய உடம்புக்கு ஒரு கடமை இருக்கிறதப்பா, கண்ணுக்கு ஒரு கடமை இருக்கிறதப்பா, மனைவி மக்களுக்கு ஒரு கடமை இருக்கிறதப்பா, எனவே நீ 1 நாளைக்கு நோன்பு பிடித்தால் 1 நாளைக்கு நோன்பை விட வேண்டும். நீ பிடிப்பதாக இருந்தால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிடிப்பது போன்ற நோன்பை பிடி என்று வழிகாட்டி கொடுத்தார்கள். ஏன் சகோதரர்களே? எப்படி வேண்டுமானாலும் வணக்கம் செய்ய நபிகளாருக்கு காட்டி கொடுத்திருக்கலாம். ஆனால் அல்லாவுக்காக அல்லாவுடைய பேரை தன்னை மாய்த்துக் கொள்வதை நபிகளார் விரும்பவில்லை. இஸ்லாமிய தோழர்களே, அந்த நபி தோழர் சொல்லுகின்றார், எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குர்ஆனை தமாம் செய்ய முடியும். நபிகளார் என்ன சொன்னார் தெரியுமா? வேண்டாம் அப்பா, அப்படி செய்யாதே. நபிகளார் பல வழிகளை காட்டி கொடுத்து விட்டு கடைசியாக சொன்னார்கள், நீ ஒரு குர்ஆனை முடிப்பதாக இருந்தால் ஏழு நாளைக்குத்தான் முடிக்க வேண்டும், அதைவிட குறைந்த நாளை முடிக்க கூடாது என்று சொன்னார்கள். பாருங்கள் சகோதரர்களே, நபிகளார் இரக்கத்தை பாருங்கள். அந்த நபி தோழர் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அல்ஆஸ் அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு வயது முடிந்த பிறகுதான் நபிகளாருடைய இரக்கத்தை நான் புரிந்து கொண்டேன் என்று சொன்னார்கள். எனக்கு வயது முடிந்த பிறகுதான், என்னால் செய்ய முடியாமல் போன நேரத்தில்தான் நபிகளாருடைய கட்டளை ஏற்கவிருந்ததே என்று நான் கவலைப்பட்டேன் என்ற நபித்தோழர் சொன்ன செய்தியை புகாரி முஸ்லிமிலே பார்க்கின்றோம். இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக இரக்கம் காட்டினார்கள். இப்படி வணக்க வழிபாடுகளுக்கு சலுகை கொடுப்பதின் ஊடாக நபிகளாருடைய இரக்கம் எங்களின் மீது இருக்கிறது சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கம் எந்த அளவுக்கு போனது தெரியுமா? நபிகளார் சொன்னார்கள், அல்லாஹ் ஒவ்வொரு நபிமாருக்கும் ஒவ்வொரு துவாவை கொடுத்தான். பிரார்த்தனை இருக்கிறது அல்லவா, அந்த பிரார்த்தனையை நபிகளார் கேட்டால் உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். எல்லா நபிமார்களும் என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த பிரார்த்தனை அவர்கள் உலகத்திலே கேட்டு விட்டார்கள். ஆனால் எனக்கு அல்லாஹ் தந்த அந்த துவா இருக்கிறது அல்லவா, அந்த பிரார்த்தனை இருக்கிறது அல்லவா, அதை நான் வறுமைக்காக சேமித்து வைத்திருக்கிறேன். எதற்காக தெரியுமா? என்னுடைய உம்மத்துக்காக கேட்க வேண்டும் என்று சொன்னார். எங்களுக்கு நபிகளாரை பின்பற்றுவது கஷ்டம், நபிகளாருடைய சுண்ணாக்களை வாழ்க்கையை அமுல்படுத்துவது கஷ்டம். எப்படிப்பட்ட நபிகளார் சகோதரர்களே, உலகத்திலே எவ்வளவோ கஷ்டப்பட்டார்கள். பொருளாதார நெருக்கடி, சமூகத்திலே பிரச்சனை, விரோதிகளுடைய கொடுமை, முனாபிக்குகளுடைய கொடுமை, இதையெல்லாம் பார்த்த நபிகளாருக்கு அந்த ஒரு துவாவை கேட்டு உலகத்தில் இன்பமாக வாழ்ந்திருக்கிறார் சகோதரர்களே. ஆனால் அந்த ஒரு துவாவை நபிகளால் எதற்காக வைத்தார்கள் தெரியுமா? என்னுடைய உம்மத்துக்கு நான் வறுமையில் கேட்க வேண்டும் என்பதற்காக ஒதுக்கி வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். எல்லா நபிமார்களும் உலகத்திலே கேட்டு விட்டார்கள், ஆனால் நான் கேட்காமல் வைத்திருக்கிறேன். ஏன் சகோதரர்களே? வறுமை நாளையில் மனிதர்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது, மனிதர்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது நபிகளார் அந்த துஆவை கேட்பார்களாம். எப்படி தெரியுமா சகோதரர்களே? மறுமை நாள் இருக்கிறது அல்லவா, லேசான நாள் என்று நினைக்காதீர்கள், மிக பயங்கரமான நாள். அதனுடைய அமளி சுமணி மிக கொடூரமானது சகோதரர்களே. ஒன்றை சொல்கிறேன் கேளுங்கள், மறுமை நாளையில் சூரியன் தலைச்சியிலே கொண்டு வரப்படுமாம். தனிக்குதாரி நீர் ஒரு நீள் பிரமாணம் என்று சொன்னார்கள் அறிவிப்பாளர் சொல்லுகின்றார். ஒன்றோ சுருமா போடுகின்ற குச்சி அல்லது ஒரு மைல் தூரத்தின் அளவில் சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்படும் என்று சொன்னார்கள். சூட்டை தாங்க முடியுமா சகோதரர்களே? சூட்டை தாங்க முடியுமா சகோதரர்களே? லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற சூரியனின் சூடு மறைந்து நான்கைந்து மணிக்கு ஆழமாகி கட்டிடத்துக்குள் ஏசிக்குள் இருந்தாலும் எங்களை பதம் பார்க்கிறதா இல்லையா? எங்களை பதம் பார்க்கிறதா இல்லையா சகோதரர்களே? அந்த சூரியன் தலையுச்சியில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டால் எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்று சிந்தனை செய்து பாருங்கள். அந்த பயங்கரத்தான நிலையிலே காலுக்கு கீழால் வியர்வையும் இருக்கும் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு மனிதரும் அவரவர்களுடைய வணக்கங்களுக்கு ஏற்ப வியர்வை மூழ்கி கிடப்பார்கள். வியர்வை சாதாரணமாக இருக்குமா? பகல் நேரத்திலே நாங்கள் உதுவெடுப்பதற்காக தெப்பை துறக்கிறோம், தண்ணீர் சூடாக வருகிறது. என்ன சகோதரர்களே, யார் சூடாக்கியது? எங்கோ இருக்கிற சூரியன் தான் அந்த தண்ணீரை பதம் பார்க்கிறது என்று சொன்னால் தலையுச்சியிலே சூரியன் காலுக்கு கீழாக எப்படி கொதித்துக் கொண்டிருக்கும் சகோதரர்களே? இந்த அமளித்துமளிகளை பார்த்து கஷ்டப்படுகின்ற மக்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? நபிமார்களை தேடி ஓடோடி படையெடுப்பார்களாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமிடத்திலே போவார்களாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாமிடத்திலே போவார்களாம், இப்ராஹிம், மூசா, ஈசா என்று எல்லா நபிமார்களும் என்ன சொல்வார்கள் தெரியுமா? எங்களால் ஒரு உதவியும் செய்ய முடியாதப்பா, அதோ முஹம்மது என்ற மனிதர் இருக்கிறார், அவரிடத்திலே போய் சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது எல்லா மக்களும் நபிகளிடத்திலே போவார்களாம், முஹம்மது நபியிடத்திலே போவார்களாம். போய் அல்லாஹ்விடத்தில் விசாரணை ஆரம்பிக்க சொல்லுங்கள் என்று கேட்கின்ற பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அழகாக சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உடனடியாக நபிகளார் சொல்வார்களாம், நான் அதற்குள்ளவன் தான், நான் உங்களுடைய தேவையை நிறைவேற்றுகின்றேன் என்று சொல்லிவிட்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சில வார்த்தைகளை படித்துக் கொடுப்பான், அந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு அப்படியே சுஜூதிலே விழுவார்களாம், அப்படியே சுஜூதிலே விழுவார்களாம். அப்பொழுது அல்லாஹ் சொல்வானாம், நபியே முஹம்மதே, தலையை உயர்த்தும், நீங்கள் கேட்பது கொடுக்கப்படும், நீங்கள் கேட்பது கொடுக்கப்படும், நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அது செவிம் தாழ்த்தப்படும். நீங்கள் யாருக்கெல்லாம் பரிந்துரை செய்கிறீர்களோ அதுவும் கேட்கப்படும் என்று சொன்ன பொழுது நபிகளார் என்ன சொல்வார்கள் தெரியுமா? உம்மத்தி உம்மத்தி, என்னுடைய உம்மத்து இருக்கிறது யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்து இருக்கிறது, இந்த அமளி தும்மலில் இருந்து பாதுகாத்து விடு என்று நபிகளார் சொல்வார்களாம். சகோதரர்களே, நபிகளார் சொல்வார்களாம். அல்லாஹ் என்ன சொல்வான் தெரியுமா? அல்லாஹ் சொல்வானாம், யாருடைய உள்ளத்தில் எல்லாம், யாருடைய உள்ளத்தில் எல்லாம் ஒரு கோதுமை மணி இருக்கிறது அல்லவா, கோதுமை மணி, இந்த அரிசி மணி என்று சொல்வோமே, அதனுடைய அளவுக்கு யாருக்கெல்லாம் உள்ளத்தில் அந்த கடுகு பிரமாணமாவது அல்லது அணு என்று சொல்வோமே, அணுவின் அளவுக்கு யாருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறதோ அவனையும் சுவனத்துக்கு எடுத்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்மதி கொடுத்து விடுவோம். திருப்பியும் சும்மா இருப்பார்களா சகோதரர்களே? திருப்பியும் சும்மா இருப்பார்களா? திருப்பியும் அல்லாஹுவை புகழ்ந்து விட்டு அப்படியே சுற்றுலை விடுவார்களாம். யா அல்லாஹ், என் உம்மத்து இருக்கிறது, யா அல்லாஹ், என் உம்மத்து இருக்கிறது, அவர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்துவிடு என்று. அதை விடவும் குறைந்த ஈமானுள்ள மக்கள் எல்லாம் நரகத்திலிருந்து எடுக்கப்பட்டு சுவனத்து கலைந்து செல்லப்படுவார்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை புகாரி முஸ்லிம் போன்ற எல்லா ஹதீஸ் கிதாபுகளிலும் பார்க்க முடிகிறது. சகோதரர்களே பாருங்கள், நபிகளார் எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்படுகிறார், நபிகளார் எங்களுக்காக எவ்வளவு பாடுபடுவார்கள். சகோதரர்களே, இந்த பாக்கியத்தை நானும் நீங்களும் அடைந்து கொள்ளக்கூடாதா? இந்த பாக்கியத்துக்கு நானும் நீங்களும் சொந்தக்காரர்களாக மாறக்கூடாதா? இவ்வளவு இரக்கம் உள்ள ஒரு நபியை தானே அல்லாஹ் எங்களுக்கு அனுப்பி வைத்தான், அந்த நபியை நாங்கள் உள்ளத்தினால் நேசிக்க கூடாதா? அது மாத்திரமல்ல சகோதரர்களே, மறுமை நாள் இருக்கிறது அல்லவா, சூரியன் தலை உச்சியில இருந்தால் எவ்வளவு கடுமையாக வேறுக்கும் என்று யோசித்து பாருங்கள், எவ்வளவு தண்ணீர் தாகம் வரும் என்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அதிலும் எங்களுடைய முஹம்மது நபி அவர்களுக்கு ஹவுல் என்ற நீர்த்தடாகத்தை கொடுத்து விடுவானாம், ஹவுல் என்ற நீர்த்தடாகத்தை கொடுத்து விடுவானாம். மக்கள் எல்லாம் தாகம் தாங்க முடியாமல் அந்த தண்ணீரை தேடி நதிகளாகத்தில் ஓடோடி செல்வார்களாம். யாருக்கு சிறப்பு சகோதரர்களே? யாருக்கு முதலிடம் சகோதரர்களே? எங்களுக்குத்தான் முதலிடம் சகோதரர்களே, எங்களுக்குத்தான் முதலிடம். நபிகளால் சொன்னார்கள், யார் அந்த தண்ணீரிலிருந்து ஒரு முடல் குடித்து விடுகிறானோ அதற்கு பிறகு அவனுக்கு தாகமே வரமாட்டாது என்று சொன்னார்கள். அவனுக்கு அவன் எப்பொழுதுமே தாகிக்க மாட்டான் என்று சொன்னார்கள். அவ்வளவு பாக்கியம் பொருந்திய ஒரு நீர் எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் எல்லாம் நபிகளாரை நோக்கி ஓடுகின்ற பொழுதோ நபிகளாருக்கும் சில மக்களுக்கும் இடையே அப்படியே சிறை போடப்படுமாம். அல்லாஹ் என்னையும் உங்களை இந்த கூட்டத்தில் பாதுகாக்க வேண்டும். யார் தெரியுமா அந்த கூட்டம்? நபிகளால் சொல்வார்களாம், என்னுடைய தோழர்கள் யாருலா, என்னுடைய தோழர்கள் யாருலா, என்னுடைய உம்மத்தவர்கள் யாருலா, என்னுடைய உம்மத்தவர்கள் யாருலா என்று அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்வார்களாம். அப்பொழுது அல்லாஹ் நபிகளாரை பார்த்து சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? முஹம்மதே, நீங்கள் மரணித்த பிறகு அவர்கள் இந்த மார்க்கத்தில் எப்படி கையாடல் செய்தார்கள் என்பது, எப்படி கூட்டுதல் குறைவுகள் செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது முகமதே என்று நபிகளாரை பார்த்து சொல்லி அந்த தண்ணீர் குடிக்கின்ற பாக்கியத்தை விட்டு அல்லாஹ் விரட்டி விடுவானாம். நபிகளார் என்ன சொல்வார்கள் தெரியுமா? என்னையும் உங்களையும் பார்த்து நபிகளார் அப்படி சொல்லிவிடக் கூடாது, கருணை மிக்க நபி, இரக்கமுள்ள நபி, என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லிவிடக் கூடாது சகோதரர்களே. என்னுடைய மார்க்கத்தை மாற்றியவர்கள், என்னுடைய மார்க்கத்தை மாற்றியவர்களே, தூர போய்விடுங்கள், விலகி போய்விடுங்கள் என்று நபிகளால் சொல்லிவிடக் கூடாது. அந்த கருணை மிக்க நபியின் இரக்கத்தை மறுமை நாளையில் நானும் நீங்களும் பெற்றுக் கொள்ள வேண்டுமா? அல்லாஹ்வுடைய தபாத்து நபிகளாரின் மூலம் எங்களுக்கு கிடைக்க வேண்டுமா சகோதரர்களே? அந்த நபிகளாருடைய சுண்ணாக்களை அப்படியே அமல்படுத்தி நடக்க வேண்டும். ஒரு சுபஹானல்லாஹ் சொல்கிறோமா, நானும் நீங்கள் நினைத்த மாதிரி செய்துவிடக் கூடாது. நபிகளார் சொன்னார்களா என்று பார்க்க வேண்டும். நபிகளால் சொன்னார்கள் என்றால் எப்படி சொன்னார்கள் என்று பார்க்க வேண்டும். இலட்சம் செலவழித்து இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமை ஹஜ்ஜை செய்கிறோமா, நானும் நீங்கள் நினைத்த மாதிரி செய்துவிடக் கூடாது சகோதரர்களே? நபிகளால் எப்படி செய்தார்கள் என்று பார்க்க வேண்டும். அப்படி நபிகளாரை பின்பற்றி நடந்தால்தான் மறுமை நாளை அந்த பாக்கியமும் நபிகளால் சென்று கிடைக்கப் போகிறது. எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், லக்கது காணலக்கும் தி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. நபிகளாரை பின்பற்றி நடக்க கஷ்டமா சகோதரர்களே? தாயுடைய விருப்பத்துக்கெல்லாம் நாங்கள் இணங்குவோம், தாயிடம் சொல்வதையெல்லாம் நாங்கள் செய்வோம். என்ன காரணம் சகோதரர்களே? தாய் எங்களோடு இரக்கம், அப்படித்தானே சகோதரர்களே? தாய் எங்களோடு பாசமாக இருக்கிறார், இதை ஏறினாலும் செய்ய தயார்.
அந்த நபிகளார் எவ்வளவு பெரிய இரக்கம் உள்ளவர் சகோதரர்களே, எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டார் சகோதரர்களே, எங்களுக்காக எவ்வளவு தியாகம் செய்தார், அவ்வளவு இரக்கம் உள்ள அந்த மாமனிதரை பின்பற்றி நடப்பது, அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப நாங்கள் நடப்பது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது சகோதரர்களே. என்ன காரணம்? அந்த நபிகளால் இரக்கத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நபிகளால் செல்லல்லாவுடைய சொன்னார்கள், மறுமை நாளையில் அல்லாஹ் எனக்கு ஒரு அந்தத்தை தருவான், மக்காமம் மஹ்மூதா, புகழப்பட்ட ஒரு இடத்தை தருவான் என்று சொன்னார்கள். எனக்காக அந்த இடத்தை நீங்கள் கேளுங்கள் என்று சொன்னார்கள். எனக்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தபாத்தை கேளுங்கள் என்று சொன்னார்கள். என்ன காரியம் சகோதரர்களே? அதற்காக நபிகளால் மலை உடைப்பது போன்ற வருத்தமான வேலையை செய்ய சொன்னார்களா? இன்றைக்கு நாங்கள் உலகத்தின் அற்பமான லாபத்தை அடைந்து கொள்வதற்காக எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் சகோதரர்களே, எவ்வளவு பாடுபடுகிறோம் சகோதரர்களே. நபிகளாவுடைய விசாலம் எவ்வளவு பெரியது தெரியுமா? மறுமை நாளில் மக்கள் எல்லாம் கஷ்டப்படுகின்ற பொழுது நபிகளால் ஒரு வார்த்தையை அடைந்து கொள்வதற்காக, சுவனத்துக்குரிய மக்களாக எங்களை ஆக்கிக் கொள்வதற்காக எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை நபிகளால் சொல்லியிருக்க வேண்டும். அப்படி ஒன்றும் செய்யவில்லை நபிகளால் சொல்லலாம். என்ன சொன்னார்கள் தெரியுமா? பாங்கோசை கேட்கிறது அல்லவா, பாங்கோசை கேட்கிறது அல்லவா, அந்த பாங்கோசை கேட்கின்ற பொழுது முவாத்தின் சொல்வது போன்று நீங்களும் சொல்லிவிடுங்க, முவாத்தின் சொல்வது போன்று நீங்களும் சொல்லிவிடுங்கள். பாங்கு முடிந்த பிறகு என் மீது ஒரு விடுத்தம் செலவாக்கி சொல்லுங்கள் அப்பா என்று சொன்னார். என் மீது ஒரு விடுத்தம் செலவாக்கி சொல்லுங்கள். யார் என் மீது ஒரு விடுத்தம் செலவாக்கி சொல்கிறானோ அவர் மீது அல்லாஹ் 10 விடுத்தம் அருள் புரிகிறான் என்று சொல்லிவிட்டு புகாரியில் முஸ்லிமிலே வருகிறது, புகாரியிலே வருகிறது, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வசீலத வல் ஃபதீலா வபஹது மகாம மஹ்மூதன் லதி வாஸ்தா என்ற இந்த துஆவை ஓதி விடுங்கள். யாரெல்லாம் இந்த துஆவை ஓதுகின்றார்களோ ஹல்லத்துலஹு சஃபாத்தி யௌமல் கியாமா அவருக்கு கியாமத்து நாளில் என்னுடைய சஃபாத்து கடமையாகிவிடும் என்று சொன்னார்கள். பாருங்கள் சகோதரர்களே, மறுமை நாளில் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை அடைய போகிறோம், உலகத்தில் நபிகளார் எவ்வளவு சின்ன ஒரு வணக்கத்தை காட்டித் தருகிறார். இதை செய்கிறோமா சகோதரர்களே? நபிகளாரை முயற்சிக்கின்ற நாங்கள் நபிகளாரின் மீது ஒரு நாளை குறைந்தது நபிகளார் சொன்னார்கள் தானே, பரியாக்கி நாம் பதிவு செய்கிறார்கள் தானே, காலையிலே 10 விடுத்தம் செலவாக்கி சொல்வது, மாலையிலே 10 விடுத்தம் நபிகளாருக்கு செலவாக்கி சொல்வது, எத்தனை பேர் செய்கிறோம் சகோதரர்களே? இவ்வளவு இரக்கம் உள்ள நபிகளாரின் மீது யாரா நபி அவர்களுக்கும் உடைய குடும்பத்துக்கும் அருள் புரிந்தவனே, அல்லாஹ் தள்ளி அலா முகம்மதின் வாலா ஆலி முகம்மதின் கமா தல்லை தலா இப்ராஹிம் வாலா ஆலி இப்ராஹிம் வபாரிக் அலா முகம்மதின் வாலா ஆலி முகம்மதின் கமா பாரக் அலா இப்ராஹிம் வாலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். ஒரு நிமிடம் கூட போகாது சகோதரர்களே. இந்த சலவாத்தை பாடமாக்கி நபிகளாருக்கு சலவாத்து சொல்வது கூட எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. என்ன காரணம் சகோதரர்களே? அந்த நபிகளாருடைய இரக்கத்தை புரிந்து கொண்டால் இது எங்களுக்கு தூசாக மாறிவிடும். நபிகளார் சொன்னார்கள், நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை இருக்கிறது அல்லவா நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாள், அந்த தினத்தில் எண்ணீர் அதிகமாக செலவாக்க சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் சொன்னார்கள் வெள்ளிக்கிழமையிலே தான் கியாமத்து நாள் வரும், மறுமை நாள் வரும் என்று சொன்னார்களே, அந்த மறுமை நாளையில் நபிகளார் எங்களுக்காக குரல் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நபிகளாருக்காக செலவாக்க சொல்ல வேண்டும் சகோதரர்களே, நபிகளாருடைய குடும்பத்துக்காக செலவாக்க சொல்ல வேண்டும் சகோதரர்களே. அந்த அளவுக்கு நாங்கள் கஞ்சத்தனம் காட்டிவிடக் கூடாது, அந்த அளவுக்கு நாங்கள் பகிர்ந்தனம் காட்டிவிடக் கூடாது. எனவே அன்பா இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இரக்கத்தை புரிந்து கொண்ட நாங்கள் அந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இரக்கம் மறுமை நாளிலும் எங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? அந்த நபிகளாருடைய சுண்ணாக்களை அனுகூலமாக பின்பற்றி நடக்க வேண்டும், அந்த நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே எடுத்து நடக்க வேண்டும். அதே நேரத்தில் நபிகளாரில் அதிகமாக தலவாக்கு சொல்பவர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக் கொள்ளுகின்ற பொழுதுதான் மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய நபி அவர்களுடைய ரஹ்மத்தை அடைந்து கொண்டு அல்லாஹ்வுடைய சூனத்தை அடைந்து கொள்ள சந்தர்ப்பம் கிடைக்கும். அதே நேரத்தில் அன்பா இஸ்லாமிய சகோதரர்களே, நம்மில் நிறைய பேருக்கு எழுதுகின்ற ஆற்றல் இருக்கலாம், எழுத்தாற்றல் இருக்கலாம், இன்டர்நெட்டை பாதிக்கிறோம், இமெயில் பாதிக்கிறோமா, ஃபேஸ்புக் பாதிக்கிறோமா, இதையெல்லாம் நாங்கள் இலக்கு பாதிக்கிறோம் சகோதரர்களே. நபிகளால் இரக்கம் உள்ள மனிதருக்கு எதிராகத்தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம், அவருடைய வாழ்க்கை வழிமுறைக்கு முரணாகத்தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். வேண்டாம் சகோதரர்கள், எங்களுக்காக கரம் கொடுக்க நபிகளார் மாத்திரம்தான் மறுமை நாளையும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நபிகளாரை பற்றிய விமர்சனங்கள், அந்த நபிகளாரை பற்றிய தப்பான பிரச்சாரங்கள் எங்களுடைய காதிலே விழுகிறதா? ஒரு எழுத்து எழுதுங்கள் சகோதரர்களே, ஒரு எழுத்து எழுதுங்கள். நபிகளால் இரக்கமுள்ள மனிதர் என்பதற்கு ஒரு உதாரணத்தை எடுத்துச் சொல்லுங்கள், நபிகளால் இரக்கமுள்ள மாமனிதர் என்பதற்கு ஒரு
உதாரணத்தை எடுத்து சொல்லி ஒரு எழுத்தை எழுதி அந்த உங்களுடைய பேஸ்புக்கிலோ அந்த இன்டர்நெட்டிலோ ஏதாவது ஒன்றிலே போட்டு உங்களால் முடியுமான உதவியை நபிகளாருக்கு செய்யுங்கள் சகோதரர்களே. இதைவிட வேறு எதை செய்ய முடியும்? அந்த நபிகளாருடைய இரக்கத்தை புரிந்து கொண்ட நபித்தோழர்கள் நபிகளாருக்காக உயிரை கொடுக்க தயாராகினார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு உஹது களத்திலே நபிகளாருக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? நபி அவர்களே, மக்களுக்கு விளங்க நின்று விடாதீர்கள், அவருடைய வாழ்வெட்டுகளும் அம்புகளும் உங்களுக்கு வந்துவிடக் கூடாது. இதோ அபூ தல்ஹா இருக்கிறேன், உங்களுடைய கழுத்துக்கு முன்னால் என்னுடைய கழுத்து போகும் என்று சொன்னார்கள். உங்களுக்கு வாழ்வெட்டுப்படுவதற்கு முன்னால் என் மீதுதான் வாழ்வெட்டுப்படும் என்று சொன்னார்கள். உங்களுக்கு அம்புகள் படுவதற்கு முன்னால் என் மீதுதான் படும் என்று சொன்னார்கள். நபிகளாரை காப்பதற்காக அப்படியெல்லாம் பாடுபட்டார்கள் சகோதரர்களே. நாங்கள் நபிகளாருக்கு செய்ய வேண்டியது இதுவாக இருக்கிறது. எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த நபி அவர்கள் எங்களுக்கு இரங்கம் காட்டக்கூடியவர். மறுமையில் ஒரு முஸ்லிம் நுழைய வேண்டும் என்பதில் மிக கடுமையாக கவலைப்படுபவர் அந்த நபி அவர்களுடைய இரக்கத்தை புரிந்து கொண்டு அந்த நபி அவர்களை உள்ளத்தினால் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே அமுல்படுத்தி நடக்கின்ற நன்மக்களாக நாங்கள் மாற முயற்சி செய்ய வேண்டும். வல்லவன் ரஹ்மான், நானும் நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கட்டளை அல் குர்ஆனும் நபிகளான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை அஸ்ஸுன்னாவும் எங்களுடைய அடிப்படை என்பதை உள்ளத்தினால் உறுதி கொண்டு நாவினால் மொழிந்து வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்ற உண்மை முஸ்லீம்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுதும் அதே இஸ்லாத்தில் மரணிக்க முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வாஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
வாழ்க்கையை நாம் வாழ்க்கையாக மூலமாக போகக்கூடிய அவர்கள் போறாங்க படிக்கிற மாணவர்கள்